இழையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனி சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? அழிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிரோக்குடன் வாருங்கள், கதிர் விளைத்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, திருப்பாடல் 9:2-3 வார்த்தைகள் இப்படியாக சொல்லுகிறது: வியத்தகு உம் செயல்களையெல்லாம் நான் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். மீண்டும் ஒரு முறையாய் வாசிக்கிறேன். வியத்தகு உன் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன். இறைவனை போற்றி பாட, அவருடைய செயல்களை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க, அவரில் அகமகிழ்ந்து ஆனந்தம் கொண்டாட கல்வாரி வழிக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த பலியிலே நாம் பங்கெடுப்போம். அவர் நம்மோடு இருக்கிற பொழுது தாயின் அரவணைப்பில் இருக்கிற குழந்தையைப் போல நம் எல்லோரும் மகிழ்வோடு நம்பிக்கையோடு ஐயமின்றி அவருடைய நாமம் சொல்லி வாழ முடியும். அப்பேற்பட்ட ஒரு உணர்வை, உந்துதலை, உள்ளாற்றலை இறைவன் நமக்கு தருகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பஜனை பாடுவோம்.
இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. தீனம் தீனம் நான் ஜெபிக்கும் போதும் இயேசு நம்மோடு, தீனம் தீனம் நாம் ஜெபிக்கும் போதும் இயேசு நம்மோடு. அவரின் மகிழ்வில் தீனமும் பாடி ஆனந்தம் கொண்டாடு. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. கவலை கண்ணீர் சூழும் போதும் இயேசு நம்மோடு, கவலை கண்ணீர் சூழும் போதும் இயேசு நம்மோடு. அவரின் வரவா நமது வாழ்வில் ஆனந்தம் கொண்டாடு. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே. இயேசு ஆண்டவர் நம்மோடு, நெஞ்சமே கலங்காதே.
எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என்னையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானகத்தூரர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திருகவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10-16 முடிய. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆராய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியும் முன்னறிவித்தபோது, ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணி நின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள், அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையால் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தைகளெல்லாம் தூய்மையாய் உள்ளவையர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்காரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டது போல
தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டன. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தே தங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றே, ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 28 தொடங்கி 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்டு வந்த எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் அவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவிலே நண்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, மாதத்தினுடைய முதல் நாள், மார்ச் மாதம் முதல் தேதி, தவக்காலத்தை நாளையிலிருந்து நாம் தொடங்க போகிறோம். வரையறைக்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் கண்களை மூடி கூட நீங்கள் நினச்சி பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டின் குறுகிய மாதம் அதுதான். ஆண்டவர் நம்மோடு பல காரியங்களை நம்ம உடனிருந்து வழிநடத்தி இருக்கிறார். தன்னுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அன்பு மொழியை தந்திருக்கிறார். நம்மை தேற்றியிருக்கிறார். புதிய பல காரியங்களை கையிட்டு செய்த காரியங்களை வெற்றி பெற செய்திருப்பார். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். எப்போவுமே கடந்து வந்த காலத்தை நினச்சி பார்க்கறது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நமக்கு நன்மை பயக்கும். அந்த நன்மைக்கோட இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்தை நாம் நேர்மறையாகவே நாம் அணுகுவோம். இறைவனிடம் போய் நாம் முறையிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், இந்த மாதத்தில் என்ன ஆண்டவரை எனக்காக நீங்கள் நடத்த போகிறீங்க, அதில் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய உடனிருப்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறத எனக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்கள். நம்முடைய கேசி ட்ரிச்சின் சார்பாக உங்களுக்கு பிறந்திருக்கிற இந்த புதிய மாதம், ஒவ்வொரு நாளுமே புதுசு தான் இருந்தாலும் கூட இந்த புதிய மாதம் நம்ம தவஸ்காலத்தை ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த மாதத்தில் அடங்கியிருக்கிறது. அதனால் இந்த புதிய மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்வான ஒரு மாதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தையர்கள் நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களோடு உடன் பயணிக்கிறோம் எங்கள் ஜெபத்தின் வாயிலாக. சரி, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகிர்வுக்குள்ளாக நாம் செல்வோம். பேதுருடைய முறையீடு ஒரு பக்கம் இருக்குது, அதே பக்கத்தில் முதல் வாசகத்தில் பேதுருடைய வார்த்தை தான் இருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தை பேதுரு தான் இன்றைக்கி நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிறோம். ஒன்று, முதல் வாசகத்தில் உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், உங்களுடைய மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், அறிவு தெளிவுடையவராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு தெளிவுடையவராக இருங்கள். இன்றைக்கு நாம் எல்லாருமே அறிவு தெளிவோட இருக்கிறோமா அப்படின்றது ஒரு சுயமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. விஞ்ஞானம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அறிவினுடைய வெளிப்பாடு. அறிவு வளர வளர நமக்கு என்ன செய்கிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, வி எக்ஸ்ப்ளோரிங் அவர்செல்வ்ஸ் டு த சொசைட்டி, டு த யூனிவர்ஸ். இந்த உலகத்திற்குள்ளும் இந்த சமூகத்திற்குள்ளும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் நாம் வந்து ஊடுருவ நம் புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த விஞ்ஞானம் என்பது அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே விஞ்ஞானம் மனிதனுக்கு நேர்மறையாக பயனுள்ள விதத்தில் இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்னா அது ஞானம் கரைந்த ஒரு அறிவிலிருந்து பிறந்தது அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கு படிக்கிறதுனால நமக்கு ஞானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஒரு காலத்தில் கல்வியறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது போன்ற வசதிகள் அல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு தலைமுறை தாண்டி தலைமுறை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா படித்து கொண்டே வருகிறோம். படிக்க படிக்க நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அறிவு தெளிவோடு இருங்க அப்படின்னு சொல்கிறார். அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிந்த அறிவு இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய டவுட். அதுவும் இன்றைக்கு சொசைட்டியில் நாம் பார்க்கிற ஒரு சில காரியங்கள் அந்த கேள்வி இன்னும் அழுத்தமாக வைக்கிறது. அறிவு இருக்கிறது, ஆனால் தெளிந்த அறிவு இருக்குதா, தண்ணி இருக்குது நல்ல தண்ணி இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி எனக்குள்ளே பிறப்பதாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஒரு மாத காலமாக அல்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நம்ம ஊர்களில் நடக்கிற காட்சிகள்லாம் பார்க்கிற பொழுது மதத்தின் அடிப்படையில் மக்களுடைய சிந்தனையை கிண்டி விடுறது, எல்லாத்துக்கும் கடவுளை வந்து இன்றைக்கி நம்ம எப்படி நினச்சி பார்க்குறோம், கடவுள் மனுஷனை காப்பாற்றுற கதை போய் இன்றைக்கி கடவுளை போய் மனுஷன் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே மனுஷன் இன்றைக்கி தள்ளப்படுகிறான். ஒரு கடவுளை பற்றி இன்னொரு மதத்தினுடைய சித்தாந்தத்தை நம்பிக்கையை கொச்சப்படுத்துறது, அவருடைய அடையாளங்களை அழிக்கலாம் நினைக்கிறது, அல்லது அடையாளங்கள் மீது தவறான தப்பறையான கொள்கைகளை பரப்பி விடுவது, இது எல்லாத்தையும் பார்க்குற பொழுது மனுஷனுக்கு அறிவு இருக்கு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தெளிவான அறிவு இல்லை. அறிவு கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தவனுடைய மனசை நாம் புரிந்து கொள்வோம். இது மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், ஜாதி அடிப்படையில், உள்ளவன் இல்லாதவன் அப்படின்னு இதனுடைய வேர்கள் அப்படி பரவிக்கிட்டே போகிறத பார்க்குற பொழுது வேதனையாக இருக்கிறது. அதை அன்னைக்கு பேதுருவே வெளிப்படுத்துகிறார், அறிவு தெளிவோடு இருங்கள், உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் அவர் முன்பாக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனக்குள்ளான ஒரு கேள்வி இதுதான், தன்னிலையில் நல்லவனாக இருக்கிறதுனால நான் நல்லவனாக இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், அதனால் யாருக்கு என்ன பயன், எனக்கு தான் நல்ல பயன், நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம், அதனால் ஒரு பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்க போகிறதில்லை. நான் நல்லவனாக இருக்கிறதுனால இந்த சமூகத்திற்கு என்னால் என்ன பங்களிப்பை கொடுக்க முடியும், நான் சார்ந்திருக்கிற பங்கிற்கு, என்னுடைய அன்பியத்திற்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, அல்லது என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு என்னால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அப்படின்றத வச்சு தான் நல்லவன் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா அவர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் யார் பிரச்சனைக்கும் போக மாட்டார்ப்பா, அப்புறாணிப்பா அவர் வாட்டில் இருப்பார், ரொம்ப நல்லவர். இது நல்லவருக்கான அடையாளமே அல்ல. யார் பிரச்சனைக்கும் போகமாட்டார், எந்த வம்பு தும்புக்கும் போகமாட்டார், ஆர் வாட்டில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன். இது கல்லும் செய்யும் இதை முள்ளும் செய்யும். நாம் கல்லாக இருக்கவோ முள்ளாக இருக்கவோ ஆண்டவர் நம்மளை படைக்கலை அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது நான் நல்லவனாக இருப்பதனால் இந்த சமூகத்திற்கு என்ன நடக்கும், என்ன நன்மை ஒரு நேர்மறை தாக்கத்தை உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு நாம் செயலாற்றுகிறோமா அப்படின்றதான் இன்னைக்கு பேதுரு சொல்கிறார். உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும், செயல்படாமல் இருப்பது பயனற்றதாய் கட்டாயம் போய்விடும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு பைக் வச்சுருக்கிறீங்க, பியூட்டிஃபுல் பைக்கு, நீங்கள் 3 லட்சம் ரூபாய்க்கு போட்டு வாங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு கூட இன்றைக்கி பைக் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. வாங்கி பத்திரமா அப்படியே வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஸ்டேஜ் கட்டி ஒரு கண்ணாடி குடுவ மாதிரி கட்டி அந்த பைக்கை உள்ளே வச்சு வர்றவன் போகிறவனுக்கு போகிறான், பாருங்கள் இதான் என்னுடைய பைக்கு, இந்த பைக்கில் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகும், இத்தனை கிலோமீட்டர் டீசல் பெட்ரோல் போட்டால் போதும், லைட்டு இவ்வளோ பிரைட்டாக இருக்கும், உட்காந்து அவ்வளோ சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி பெட்டிகளை வச்சுக்கிட்டு வர்றவனுக்கு போகிற விளக்கம் சொல்றீங்க வச்சுக்கோங்க, தேர் இஸ் நோ யூஸ் இட் ஆன். அதை கேட்குறவனுக்கும் பயன் இல்லை, அதனால் உங்களுக்கும் பயன் இல்லை. செயலாற்றாமல் இருப்பது என்பது பயன்படாமல் போவதோடு ஒரு கட்டத்தில் அது நமக்கு சுமையாகவும் மாறிவிடும். நாம் எல்லோரும் செயலாற்றுவதற்காக செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீதிக்கு இறங்கி நாம் எல்லாரும் செயல்படலாம். ஆண்டவர் செயல்படாமல் இருக்கவில்லை, அவர் தன்னுடைய செயல் மூலமாகத்தான் எதிரிகளையும் சம்பாதித்தார். அந்த எதிரிகளை கடந்த ஒரு வெற்றியின் சிம்மாசனத்தை மீட்பையும் தன்னுடைய செயல்பாடு மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடிந்தது. செயலற்றவர்களாக இருப்பதற்கு இறைவன் நம்மை அழைக்கவே இல்லை. உங்கள் கையில் அடிபட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாள் கட்டு போட்டு வைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அடிபட்டிருக்கேன், தம்பிக்கு எங்கள் அக்கா பிள்ளைக்கு அடிபட்டுருந்துச்சு, தங்கச்சி வீட்டுக்காரன் கை உடிஞ்சிருந்தாங்க, அப்போ அப்படியே கட்டு போட்டே இருந்தாங்க பார்த்துக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த கையில் இருக்கிற காயம் சரியாயிரும், ஆனால் அந்த கை செயல்படாது. ஏன் அப்படின்னா லாங் டைம் இது இப்படியே இருந்து பழகி போச்சு பார்த்துக்கோங்க, இப்படியே இருந்துச்சு. இதுக்கு இந்த கைக்கு எந்த தொந்தரவும் இல்லை, கட்டு போட்டு நல்லா தொட்டியில் தொங்கத்தான் செய்யுது. ஆனால் இதுக்காகவும் அந்த கை படைக்கப்பட்டுச்சு, இதுக்காகவும் அந்த கையை கடவுள் கொடுத்தார், அது 4 வேலை சேரத்தான் கொடுத்தார். அடிபட்டுச்சு, கொஞ்ச நாள் கையை வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அது சரி பண்ணணும். இப்படி தாங்க மக்களே, பல நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்மளை நல்லா வச்சுக்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்கிறதில்ல, களத்தில் இறங்கியோ அல்லது பொது நிலையில் வந்து நாம் செயல்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். எபேசியர்களே திருமுகம் 6:12-13 வாசிக்கிறோம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீதும் ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோரும் நாம் போராடுகிறோம். பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நம்ம மனிதர்களோடு மட்டும் போராட அழைக்கப்படவில்லை. இன்றைக்கி நம்ம மனுஷங்களுக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராகவே பேசுகிறதுக்கு பயப்படுறோம், நமக்கு எது கூட அந்த வேலை அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழில் ஒரு நல்ல ஒரு படம் அப்பான்னு நினைக்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஒரு 3 பிள்ளைகளை 3 அப்பாக்கள் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றது அந்த படத்தினுடைய கதை. அதில் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், டேய் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு வந்துடணும்டா அப்படின்வார். இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துடணும், ஆண்டவர் நம்மளை அப்படி அழைக்கல, கத்தோலிக்க விசுவாசம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கல, நாம் மனிதரோடு மட்டும் போராடவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. நாம் போராடத்தான் பிறந்திருக்கிறோம், நாம் நினச்சிக்கிறோம் மனுஷனுக்கு மனுஷன் போராடுறோம், இல்லை, நம்முடைய போராட்டம் அதையும் கடந்தது. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையவோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் எல்லாரோடும் நாம் போராடுகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை வரும்படி கடவுள் அருளும் எல்லா அருட்கொடையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் எல்லா அருட்கொடையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதில் எனக்கு சிறிது மாற்றுக்கருத்து என்பதே அல்ல. அப்படி நாம் எதிர்கருத்துக்களை முன்னிட்டு நாம் வாதிடுகிற பொழுது, போராடி நிற்கிற பொழுது நமக்கு ஒரு இது முக்கியமானது. எபேசியர் 6:14 சொல்லும், உண்மையை இடைக்கச்சையாக கொட்டு கொண்டு நீதியை மார்பு கசவாய் அணிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள், போராடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கத்தோலிக் சர்ச் கொடுக்குற மாதிரி இன்புட்டு மற்ற யாருக்குமே கிடைக்காது. இன்புட்னா நான் செய்தி கொடுக்கறது, அவருடைய ஆளுமையை பற்றி கொடுக்கறது, விழிப்புணர்வு கொடுக்கறது, நம்மளை மாதிரி யாருமே கொடுக்கறது இல்லைங்க. இப்போ நீங்கள் பிரிவினை சகோதரி சபைகளுக்கெல்லாம் போனால் கூட தெரியும், நாளைக்கு முன்னாடி நான் ஃபாதர் நம்ம இங்கே இருக்கிற ஃபாதர் அமல்ராஜ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னார், ப்ரிட்டோ நான் ஒரு சில சபையாக்களுடைய மறையுறையும் கேட்பது உண்டு, எதற்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்றக்காண்டி பார்க்குறேன் ப்ரிட்டோ, ஆனால் பெரும்பாலும் அவர்கள் பேசுவது எல்லாமே ஆசீர்வாதத்தை குத்தான் பேச பாவம் 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 அப்படின்னு தான் பேசுறாங்க. பட் ஆனால் கத்தோலிக் சர்ச்சில் நம்ம அதை பெரிய அளவில் அழுத்தி சொல்றதில்லை அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்னேன், நண்பா அதுதான் உண்மையும் கூட, ஆண்டவர் நம்மளை குற்ற உணர்வோடு இருக்கின்றதுக்காண்டி அழைக்கல, ஆனால் குற்ற உணர்வு மக்கள்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவட இருக்கிறத புடுங்கிறதுக்கு அது ஒரு வழி அப்படின்றத நானும் அவரிடம் சொன்னேன், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாருன்னா குற்ற உணர்வு எடுக்க அழைக்க கொடுக்கல, ஆனால் திருச்சபை நமக்கு நிறைய இன்புட் கொடுக்குது, எதை குறித்து, சோசியலாக கொடுக்குது, சைக்கலாஜிக்கல் பேஸ்டாக நம்ம மறையுறையில் கொடுக்குறோம், சம்டைம்ஸ் நாட்டினுடைய நிலவரங்களை எல்லாம் இக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை குறித்து கூட நம்ம சில நேரங்களில் திருச்சபை நம்முடைய மக்களுக்கு சொல்லித்தான் கொடுக்குது, அரசு நிலைப்பாட்டை சொல்லிக் கொடுக்குது, எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. இது எப்பயிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா மறைக்கழிவிலிருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல் கேட்டகிசம் இருக்குது, பங்கில் கேட்டகிசம் இருக்குது, குடும்ப ஜபம் இருக்குது, அன்பியத்துக்கு போனால் செய்தி சொல்கிறாங்க, கோயிலுக்கு வந்தால் செய்தி சொல்கிறாங்க. நம்மளை போல் ஆண்டு தியானம், தவக்கால தியானம், திருவருகை கால தியானம், திருவிழா கால சிறப்பு தியானம், எத்தனை தியானங்கள், தியானம் தியானம் அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளை மக்களுக்கு கொடுக்குறோம். இதை எல்லாம் உள்வாங்குறாங்களான்னா உள்வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய மக்கள் உள்வாங்குறாங்க. நம்ம கேஸிலே எத்தனையோ மக்கள் மறையுறையை கேட்குறீங்க, கேட்டுட்டு உங்களுடைய செய்திகளை எல்லாம் நம்முடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப தெளிவாக சிலதை நானே யோசிப்பேன், ஏன்னா நம்ம மறையிற கொடுக்கறத காட்டிலும் இந்த ஆட்களை கொடுக்க விட்டாவே அழகாக கொடுப்பாங்களே, அந்த அளவுக்கு ரத்தின சுருக்கமாக நான் தமிழில் சொல்கிற இந்த மறையுறைக்கு இங்கிலீஷில் டாபிக் கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, ஒரு சில இடத்துல தமிழில் நான் கொடுக்குற இந்த தலைப்புக்கு ஃபாதர் இதோட இந்த தலைப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் உள்வாங்குறீங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது என்பதில்லை, இந்த உள்ளீடு வெளியீடாக எப்படி செயல்படுது அப்படின்றத நீங்கள் இருக்கிற தளத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீங்களா அப்படின்றத உங்களுடைய ஆன்ம பரிசோதனைக்காக நான் விடு விடுகிறேன். அப்போ இவ்வளோ இன்புட் கொடுக்குற திருச்சபை இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம், செயலாற்ற நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசில் இந்த நேரத்தில் வருகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், செயலாற்ற தயங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்றதையும் பேதுருடைய கேள்வியே சொல்லுகிறது. இப்போ பேதுரு என்ன சொல்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அந்த காலத்தில் இயேசுவை போல பல குருக்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு என்று குட்டி குட்டி சீடர்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருமுழுக்கு யோவான் கூட நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அங்கேருந்து தான் நம்முடைய திருத்தூதர் அந்திரேயா அந்த டீம் அங்கேருந்தா வந்துச்சு, அவளும் அங்கேருந்தா வர்றாங்க. அந்திரேயாவும் அவருடைய அவருக்கு வழிகாட்டினாரே யோவான் செய்தி படி பார்த்தா அங்கிருந்து வந்ததாக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பேதுருவா தான் கேட்குறாரு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த எனக்கு ஏதாவது கிடைச்சாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையில போல பேதுரு வெளிப்படுத்துறாரு. அங்கே பாருங்கள், அந்த சீடர்கள்லாம் விட்டுட்டு வந்தாங்க, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல அடுத்தடுத்து அவங்களாம் தலைவராகிறாங்க, அடுத்து அவங்களுக்கு சீடர்குலம் உருவாகிறது, அவர்களும் நாலு கான்டாக்டை பிடிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் அன்னைக்கு சொல்லப்படுற சூழ்நிலையில் இயேசுவை பின்பற்றி வந்த சீடர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலங்க, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அவர் சில நேரத்தில் பேசுகிறாரு, ஒரு அரசு அரசுன்னு பேசுகிறாரு, ஒரு கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி கிங்டம் சொல்கிறாரு, அந்த அரசவையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் யோவானும் அவருடைய சகோதரர் யாக்கோபு அவங்க போய் அவங்க அம்மா அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் இயேசுவை தனியாக பார்த்து நமக்கு அமைச்சரவையில் ஏதாவது கிடைக்குமா, நீங்கள் மேலே வரும்போது வலது பக்கமும் இடது பக்கம் ஏன் பிள்ளைக்கு இடந்தாங்க அப்படின்லாம் கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு குழப்பத்தில் தான் பேதுரு கேட்குறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்களும் தானே வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்கிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இயேசுவின் பொருட்டு நீங்கள் எதையாவது ஒரு காரியத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் 100 மடங்கு என்ன, 200 மடங்கு என்ன, 1000 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். இது என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையில் நான் பார்த்த காரியம். இந்த அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கிற பலரும் இதற்கான சாட்சியத்தை கட்டாயம் சொல்ல முடியும். எனக்கு எங்கள் அம்மா இறந்த ஆண்டுகள் ஆனாலும் கூட எனக்கு எத்தனையோ பேர் நான் பார்க்க, நீங்கள் ஏன் ஃபாதர் கவலைப்படுறீங்க, நாங்களாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன, இது ஆண்டவர் கொடுத்த உறவு. எத்தனை அம்மாக்களை நம்ம பார்க்குறோம், அக்கா தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், எத்தனை சகோதர சகோதரிகளை பார்க்குறோம், எத்தனையோ அண்ணன் தம்பிகளை நாங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த உடன்பிறப்புகளையும் கடந்த பல உறவுகளை இந்த ஆண்டவருக்காக நம்ம வருகிற பொழுது கடவுள் நமக்கு கொடுப்பார். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த ப்ரீஸ்ட், சாமியார் சிஸ்டர் சொன்னால் அது நமக்கு வேறு வடிவாக கட்டாயம் கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது, மண்ணில் வந்து தண்ணி விழுது, விழுந்து இங்கேருந்து ஆவியாக மேலே போகுது, ஆவியாக ஒரு ஃபார்மு, அந்த ஆவி மீண்டும் வேறு ஃபார்மில் எப்படி வருது, மழையாக தான் வருது, போனது மாதிரியே அப்படியே திரும்பி வர்றதில்லை, ஆவி மாதிரியே போய் ஆவி மாதிரியாக வருது இல்லை. அதுபோல் கடவுளுக்காக நம்ம ஒரு காரியத்தை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வேறு ஒரு வடிவத்தில் எப்படியாவது கிடக்கும், அது இம்மையில் கிடக்கலும் மறுமையிலும் கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம நம்பிக்கை. அப்போது 100 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நாம் அந்த பொருள் சார்ந்த விதத்தில் நாம் யோசிச்சிடக்கூடாது, அதை நாம் அருள் சார்ந்த விதத்தில் நாம் யோசிக்கணும். எல்லாருக்கும் நிலைவாழ்வை குறித்த ஒரு கனவு இருக்கிறது, நிலைவாழ்வை குறித்த ஒரு தேடல் இருக்கிறது. அப்போ அந்த நிலைவாழ்வு என்பது ஒரு எல்லாவற்றையும் கடந்த ஒரு காரியம், அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு மனுஷன்கிட்ட இருந்து ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு நாம் அவருக்கு அதன் பொருட்டு ஒரு சில காரியங்களை நாம் இழப்போம் மாற்றுக்கிறது என்பதை இல்லை. நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்யணும். அவர் 7 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, நீங்கள் 6 மணி வரை வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா அவங்க நல்லவன் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு காரியத்தை இழக்கிறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கடந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னா கடவுள். அவருடைய அவர் தர்ற அந்த வாழ்க்கை அந்த நிலைவாழ்வுக்குள்ளே நாம் போகணும்னா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் மிலிட்ரிக்கு போகணும்னு ஆசைப்பட்றான், மிலிட்ரிக்கு போகணும் ஆசைப்படுறேன், 12ஆம் கிளாஸ் முடித்தோடனே மிலிட்ரிக்கு போகிறவன் வந்து நேரடியாக மிலிட்ரிக்கு போயிட முடியுமா? உடம்பை தயார்படுத்தணும், காலையில் எழுந்துச்சு ஓடணும், நல்லா சாப்பிடணும், வேர்க்க வேர்க்க கயறு ஏறணும், கம்பிக்குள்ளே ஓடணும், சகதிக்குள்ளே ஓடணும், இப்படிலாம் ஓடி தன்னை அவன் என்ன செய்கிறான், தயார்படுத்தி கொடுக்குறான். அப்புறம் தானே ஓட முடியுது. நல்லா படிக்கிற பையன் மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறான், வெறுமனே பேப்பரை கொடுத்து எழுதுனா எழுதி மார்க் வாங்கிட முடியுமா? இல்லை. காலையில் கண்ணு விழிச்சு படிக்கணும், நாளை திருவிழா தேவைக்கு போகாமல் இருக்கணும், அவன் டிவி பார்க்காம இருக்கணும், அவனுக்குன்னு தனி நேரத்தில் படிக்கணும், படைச்சதை நினச்சி பார்க்கணும், பிராக்குகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பப்ஜி போன்ற மக்களுடைய அந்த இளைஞர்களுடைய எண்ணத்தை சீரழிக்கக்கூடிய அந்த மானங்கட்ட இந்த விளையாட்டெல்லாம் விட்டு தொலைச்சாதான் நம்ம பிள்ளை எதிர்பார்த்த அந்த மதிப்பெண்ணை வந்து பெற முடியுங்க. ஒரு சாதாரண மார்க் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளோ காரியங்களை இழக்க வேண்டியிருக்குது. ஒரு மிலிட்ரியில் ஒரு 18 வருஷம் சர்வீஸ் பார்க்குறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ காரியங்களை இழக்க வேண்டியிருக்குது. இட் இஸ் நாட் அ மிலிட்ரி சர்வீஸ், இட்ஸ் நாட் அ மார்க். அப்போ இதெல்லாம் கடந்த ஒரு காரியம். ஆண்டவர் தருகிற அந்த நிலைவாழ்வு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசு சொல்றார், இழந்தனா உனக்கு இதை விட பன்மடங்காக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இல்லை, நான் சொல்கிறேன், இழப்பதே ஒரு சுகம்தான் சொல்றேன். ஆண்டவருக்காக கொடுக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. விளையத்தில் வாசிக்கிறேன் இல்லையா, விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் போய் தனக்கு உள்ள யாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோலதான் இறைவனுக்காக இழக்கிற பொழுது அது இழப்பீடாக கிடைக்காது, அது நமக்கு ஆசீர்வாதமாக அது கிடைக்கும் என்று நம்புகிறேன். எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு அதை தாங்க சொல்கிறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் தான் மரியாதை கொடுத்தேன், நம்ம 4 February நம்முடைய புனித அருளானந்தருடைய விழாவை கொண்டாடின. அவ்வளோ பெரிய செல்வந்தர், அரசனுக்கே நண்பராக இருக்கிறார், ஆனால் விட்டுட்டு வராரு பாருங்களே. சவரியார் மிகப்பெரிய ஞானி, பிலாசபியில் மிகப்பெரிய ப்ரொஃபஸராக வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் தூக்கி போட்டு வந்துடுறார், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டார். எங்கள் பகுதியில் லெவேசாமின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவருக்கு அருளாளர் நிலையை நோக்கி அவருக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. குருவா பிரதராக வந்து இந்த பூமிக்கு வந்தாருங்க, பிரான்ஸ் நாட்டிலேருந்து பிரதராக நம்ம நாட்டுக்கு வந்தவர் சாகிற வரை போகவே இல்லை, 75-80 வயது வரை இருந்தால் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய இறுதி நாள் வரை போகவே இல்லை, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகவே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் மகிமையின் வீடத்தில் அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார், கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடாது அவங்கள போல் எல்லாத்தையும் இழந்தாதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு இல்லை, இழக்கத்தான் வேண்டும் அப்படின்னு ஒரு சூழல் வந்து இழந்துருவோம், இழக்கலாமே அப்படின்றதான் ஒரு கேள்வி. போன பணத்தையோ அல்லது செல்வத்தையோ இழப்பதை குறித்து மட்டும் நான் சொல்லவில்லை, நம்முடைய நேரத்தை இறைவனுக்காக கொடுக்கலாம், நேரத்தை இறைவனுக்காக கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து ஜெபிக்கிற நேரங்கள் எல்லாம் இறைவனுக்காக நம்மையே கொடுக்கிற நேரங்கள், அவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்படின்னா பாதர், உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நான் மொத்தமாக திறந்துட்டேன் அப்படின்னா என் குடும்பம் என்ன ஆகுறது? எல்லாத்தையும் இலக்குன்னு சொல்றீங்களே, அப்போ என்னை நம்பி மனைவி, என்ன நம்பி பிள்ளைக்குட்டிகள்லாம் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இழப்பதன் பொருட்டு இறைவனுடைய நிலைவாழ்வு கிடைக்கும் என்று எவையெல்லாம் உணர்த்தப்படுகிறதோ அவற்றை நாம் இழந்தாலே போதும். அப்போ குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் ஆண்டவர் தான், பிள்ளைகளை செல்வமாய் நமக்கு கொடுத்தவர் ஆண்டவர் தான், இவை எல்லாவற்றையும் கடந்த ஒன்று இருக்கிறது அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்னைக்கு பேதுரு வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே நான் போகாத கோயில் இல்லை, உன்னை வேண்டாத நேரம் இல்லை, நான் சொல்லாத ஜெபமாலையில் நான் போ ஏறி இறங்காத கோயில் இல்லை. நீங்களும் சொல்லியிருப்பீங்க, உனக்காக இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அதற்கான பதில் மொழி எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு பேதுரு பார்த்து சொன்னாரு, இம்மையிலேயே நீங்க 100 மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாரு. இம்மையில 100 மடங்காய் பெற்றுக்கொண்டார்கள் இல்லை, அதையும் கடந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றாங்க. என்னது? நான் ஆண்டவருக்காக ஒரு வீடு வச்சிருக்கிறேன், அந்த வீட்டை வித்து நான் கடவுளுக்காக கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு 100 வீடு கொடுப்பாரு அப்படின்றது முக்கியமா? என்னுடைய வீட்டை இழந்து நான் கடவுளுக்காக என்னுடைய வீட்டை இழந்திருக்கிறேன், அது வந்து பொது காரியத்துக்காக நான் அதை கொடுத்துட்டேன், அதனால் ஆண்டவருக்கு 100 வீடு தருவார்ன்றது முக்கியமா? நிலைவாழ்வில் எனக்கு இடம் தருவார் என்பது முக்கியமா? பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 100 மடங்காக வீடுகளையும் சகோதர சகோதரையும் தாயையும் நிலைப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். மறுமையில் நிலைவாழ்வு அதான் முக்கியம். இப்ப சொல்றாரு பாருங்களேன், வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும் நிலப்புலன்களையும் இதுவரை 100 மடங்கா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், இவற்றோடு கூட இன்னல்களையும் அருமை நிலைவாழும். அப்ப அதை நம்ம ஏத்துக்கிற வேணும் இல்லையா? அப்போ இழப்பதன் பொருட்டு நமக்கு இன்னலும் வரும். அது இன்னல் எதன் பொருட்டு, இந்த துன்பங்கள் எதன் பொருட்டு அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய சன்னிதானம் அவருடைய பீடம்தான், அவருடைய பாதம் தான் நமக்கு படிப்பினை, அதுதான் நமக்கு பள்ளியறை. அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னாலே வாழ்க்கையில் பேதுருவுக்கு இருக்கிற இந்த அச்சத்திற்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இதுதான், செயலாற்ற தயாராக இருங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நான் கொடுத்திருக்கிற கல்வி, அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாவற்றையும் கொண்டு செயல்பட தயாராக இருங்கள். கேள்விகளை இறைவனை பார்த்து கேட்பதை காட்டிலும் எனக்குள் இருக்கிற அந்த ஆன்ம பலத்தோடு இந்த சமூகத்திற்காக என்னால் பேச முடிகிறதா? எனக்குள் இருக்கிற இந்த ஞான தெளிவோடு இறைவனுக்கு முன்பாக ஒரு தகுதியான மனிதனாக நான் நிற்க முடிகிறதா என்ற கேள்விகளை கேட்போம். இறைவனிடம், ஏன் என்னிடமிருந்து வெற்றையெல்லாம் எடுத்தாய், அல்லது உனக்காக எத்தனை இழந்து நிற்கிறேன் என்ற கேள்வியை கேட்பதை காட்டிலும் நிலைவாழ்வின் மகிமையை உணர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். அதுவே நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சிறந்த ஒரு வாழ்வின் சிந்தனையாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். தெய்வீக பழி